நமஸ்காரம். ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய அபிப்பிராயத்தை சொல்ல வேணும் என்றால் அதுக்கு என்ன முறையை பின்பற்ற வேணுங்கிறதை நியாயசாஸ்திர காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஒரு செய்தி காதில் விழுந்தது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம் அபிப்பிராயத்தை சொல்லிவிட முடியாது. ஒரு மதத்தில் ஒரு கோட்பாடு இப்படி சொல்லப்படுகிறதுனால் சரி எனக்கு அது பிடிக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக அதை கண்டிக்க முடியாது. பின் என்ன செய்ய வேண்டும், என்ன முறையை கண்டுபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும்? முதலில் எது பிரமாணம்னு பார்க்க வேண்டும், விஷய வாக்கியம்னு சொல்லுவார்கள். அப்படின்னால் எதன் அடிப்படையில் அந்த முதல் வாதம் வைக்கப்படுகிறது, எந்த விஷயத்தில் விசாரம்? இப்போ கோவில்கள் விஷயத்தில் விசாரமா, வேதங்கள் விஷயத்தில் விசாரமா, ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டு வரும் அநீதியை பற்றி விசாரமா, எதை பற்றிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். இது பாயிண்ட் நம்பர் ஒன். அப்புறம் அந்த விஷயத்தை பற்றி ஒரு கட்சிக்காரர் என்ன அபிப்பிராயம் சொல்லுகிறார், இதுதான் பாயிண்ட் நம்பர் டூ. இதை பூர்வபக்ஷம்னு சொல்லுவார்கள். அப்படின்னா முன்மொழிபவர் இப்படி சொல்றார், முதல்ல பேசுறவர் இந்த விஷயத்தை பத்தி இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லுறார். இப்ப அது எத்தனையோ விஷயங்களை பத்தி இருக்கலாமே, காவிரி நீரை பத்தி இருக்கலாம், திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை பத்தி இருக்கலாம், தூத்துக்குடியை பத்தி இருக்கலாம், உங்க வீட்டை பத்தி இருக்கலாம், என் வீட்டை பத்தி இருக்கலாம், எதை பற்றியும் இருக்கட்டும், இந்த விஷயத்தை பத்தி என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லுவார். அதற்கப்புறம் ஏன் இதை போல் சொல்லுகிறேன் அப்படிங்கறத அவர் சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஐடியாலஜி, இதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. அதற்கு மேற்கோள் காட்ட வேண்டும், பிரமாணம் சொல்ல வேண்டும். அப்ப முதல்ல விஷயம், ரெண்டாவது பூர்வபக்ஷம் அப்படின்னா முதல் கட்சிக்காரின் அபிப்பிராயம், மூணாவது அதற்கு சப்ஸ்டான்சியேஷன், எதனால் இதை போல் சொல்லுகிறேன், இதோ இங்க இது நடந்திருக்கு, இப்படி அந்த ஆண்டு பண்ணிருக்கோம், இப்படி இந்த சாஸ்திரம் சொல்லுகிறது, இப்படி இந்த பிரமாணம் சொல்லுகிறதுன்னு மேற்கோள் எடுக்க வேண்டும். அந்த மேற்கோள் ஏதானும் ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு நூலாக இருக்கலாம், அல்லது கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கமாக இருக்கலாம், அவரோ முன்னோர்கள் செய்தது, இப்படி எதை பற்றியும் இருக்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது, இப்ப ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டேன், நாலாவது இனிமே பிரதிவாதி, அந்த வாதி சொன்னதுக்கு பிரதிவாதி சொல்லணும் இல்லையா, அவர் ஒண்ணு அதை ஆமாம்னு ஆமோதிக்கணும், ஆமோதிக்க மாட்டார் என்ன இவர் தான் பிரதிவாதியாச்சே, அப்ப அவர் இல்லைன்னு மறுக்க வேண்டும். அதைத்தான் கண்டனம்னு சொல்லுவார், நீர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நாலாவது பகுதி. வெறுமைக்கான ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டாலாம் போறாது. இன்னைக்கு பல இடத்திலையும் பார்த்தேன்னால் வாதம் கிடுகிடுன்னு வைக்கப்படுகிறது, அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு மறுத்துடுறோம். அப்படி வெறுமை மறுத்துட்டு விடவும் முடியாது. இன்னைக்கு வாதத்துக்கே சப்ஸ்டான்சியேஷன் யாரும் கொடுக்கறதே இல்லை, இதனால் தான் இப்படி கூறுகிறேன், எனக்கு பிடிக்கல இதனை சொல்றேன்னு விடுறோம். அதை நம்ம முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால இப்ப நாலாவது பாயிண்ட், பிரதிவாதி கண்டிக்க வேண்டும், இல்லை இந்த அபிப்பிராயம் தப்பு, இதுதான் சரி அப்படின்னு தன்வாதத்தை வைக்க வேண்டும். நாளோட முடியாது. அஞ்சாவது, நான் ஏன் ஒன்னு தப்பு இது சரின்னு சொன்னேன் அப்படிங்கறத பிரதிவாதி சப்ஸ்டான்சியேட் பண்ணணும், இதனால்தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னு. அது அஞ்சாவது. ஆறாவது, மறுபடியும் ரெண்டு பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி போகும், நீர் இந்த குறுக்க இந்த வாதத்தை பிரதிவாதத்தை வைத்தீரே, ஆனால் அதற்கு என்னிடத்துல இப்படி ஒரு பிரதிவாதம் இருக்கு அப்படின்னு இந்த சித்தாந்த மனம்னு நினைச்சவர் சொன்னதை எதிர்ப்பார், முதல்ல பேசினவரே எதிர்ப்பார். அதை போல ஒன்னு ரெண்டு மூணு நாலு எதிரெதிர் பக்கம் போயிட்டு வரும். இதெல்லாம் ஆறாவது. அதுக்கப்புறம் ஏழாவது, ஆகவே இதன் அடிப்படையில் இதுதான் சித்தாந்தம், இதுதான் முடிவு அப்படின்னு முடிச்சிடுவார்கள். அப்புறம் அதுதான் இன் வோக், அதுதான் சட்டமாக ஆக்கப்பட்டு வந்துருக்கும். இப்படித்தான் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் விசாரம் வரும். மீமாம்சகனோடு வரலாம், சாங்கியனோடு வரலாம், பௌத்தர்களோடு வரலாம், ஜெயினர்களோடு இருக்கும், வைசேஷிகர்களோடு இருக்கும், நையாயிகர்களோடு இருக்கும், யாரோடையும் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே இந்த முறையை கரெக்டாக கடைபிடிச்சார்கள், அதை தான் சொல்ல வரேன். அதனால் இப்போ திடீர்னு இதை பற்றி அபிப்பிராயம் என்ன, அதை பற்றி அபிப்பிராயம் என்னன்னால், இந்த ஏழு பகுதி தாண்டதா இருந்தால் தான் அபிப்பிராயம். இல்லே சட்டு சட்டுன்னு சொல்ல போகிறோம்னுட்டால் நமக்கே தெரியாத சொல்கிறோம். இன்னொன்று, வெறுமை நம்ம அபிப்பிராயம்னே ஒன்று சொல்லக்கூடாது, அது எடுபடாது. அதுக்கு ஏதோ பிரமாணம் இருக்கணும், இல்லை முன்னோர்களுடைய ஆச்சார அனுஷ்டானம் இருக்கணும். அவர்கள் காலத்தில் இந்த விசாரம் வந்திருக்கும், நிச்சயமாக வந்திருக்கும். இன்னைக்கு நடக்கிற எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்தில் அது நடந்திருக்கும். அதை பார்த்து தான் நாம மேலே பில்டு பண்ணணுமே தவிர, நாமா பில்ட் பண்ணால் சரி வேண்டாம் அப்படி நடக்கலைன்னாலும் ஒரு சாஸ்திரம் பிரமாணம் இருக்கணும். இந்த நூல் எப்படி இருக்கு, எப்ப கோர்ட்ல வாதாடச்சவ என்ன பண்ணுவா, கேஸ் லா கோட் பண்ணுவா இல்லையா. ஒன்னும் லாவை கோட் பண்ணணும், இதுதான் ஆக்ட் சொல்றதுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கேஸ் லாவை எடுக்கணும். இந்த ரெண்டு தானே நம்ம லௌகிகத்திலேயே பார்க்கிறோம், அது வைதிகத்திலேருந்து பார்த்தது தான். ஆக்டுங்கிறது தான் சாஸ்திரம், கேஸ் லாங்கிறது தான் முன்னோர்கள் நடத்தி காத்திருக்கிற வழி. இந்த வழியில தான் நாம எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கணும். இதன் படிக்க கூட இந்த ஊடகங்கள்ல ஆர்கியூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டாலும் வச்சுங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், கிரிட்டிசிசமும் ஹெல்த்தியா இருக்கும், ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஆனா ஒத்தருக்கொத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் கொடுக்கணும், நிதானப்படணும். யாரும் தம் விஷயத்தை பத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், அப்பதான் அழகா பேச முடியும். நடக்குமா தெரியல, எதிர்பார்ப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.